வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கோவையில் நடைபெறும் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 9 கோடி விவசாயிகளுக்கு 18,000 கோடி ரூபாயை பிரதமர் விடுவிக்க உள்ளார். ஜான்சி ராணி லட்சுமிபாயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். விண்வெளி தொழில்நுட்ப முதலீடுகளுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். காசநோய் தடுப்பு பணியில் இந்தியா அடைந்துள்ள முன்னேற்றத்திற்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கோவையில் நடைபெறும் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியின் போது விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் 21வது தவணை தொகையை விடுவிக்க உள்ளார். இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள 9 கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,000 கோடி ரூபாய் செலுத்தப்பட உள்ளது. இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டில் பங்கேற்க கோவை வரும் பிரதமரை வரவேற்பதாக கூறியுள்ளார். இம்மாநாட்டில் தென்னிந்திய விவசாயிகள் சங்கங்களின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இயற்கை வேளாண் பொருட்களை பிரதமர் பார்வையிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றைக்கு கோயம்புத்தூரில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். தென்னிந்திய விவசாயிகள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அரங்குகளில் இயற்கை வேளாண் பொருட்கள் காட்சிக்காக வைக்கப்படுகிறது. அதனை பிரதமர் பார்வையிட்டு அதனை உற்பத்தி செய்த இயற்கை விவசாயிகளோடு அவர் கலந்துரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து விழா நடைபெறும் மேடையில் 10 இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளுக்கு அவர் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பிரதமர் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 21வது தவணை தொகை இந்நிகழ்வில் விடுவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் முக்கிய தலைவர்கள் வருகை தர உள்ளனர். பிரதமரின் நிகழ்ச்சியை ஒட்டி கோயம்புத்தூர் மாநகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக கோவை விமான நிலையம், கொடிசியா அரங்கம் மற்றும் அதனை ஒட்டி அமைந்துள்ள பீலமேடு ஆகிய பகுதிகள் தீவிர கண்காணிப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரதமரின் வருகையை ஒட்டி இப்பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்கவிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
முன்னதாக ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் நடைபெற்ற ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் பங்கேற்ற பிரதமர் அங்கு அமைந்துள்ள பாபாவின் புனித ஆலயத்தில் வழிபாடு செய்தார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் நூற்றாண்டு நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய திரு நரேந்திர மோடி, ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் சமூக தொண்டுகளும் போதனைகளும் உலகத்தை மேலும் கருணை நிறைந்த இடமாக மாற்ற பல தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக அமையும் என்று கூறினார். வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதத்திற்கும் பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இழப்பீடு பெறலாம் என்று மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருத்தப்பட்ட நெறிமுறைகளின்படி வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகள் உள்ளூர் இடர்பாடாக கருதப்பட்டு காப்பீட்டுத் தொகையை பெற வகை செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதற்கு ஏதுவாக பயிர்களை சேதப்படுத்தும் வனவிலங்குகளின் பட்டியலை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் அறிவிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இதேபோன்று நீரில் மூழ்கும் நெற்பயிர்களுக்கும் உள்ளூர் சீற்ற பிரிவின் கீழ் காப்பீடு பெறும் வசதி மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிர் பாதிப்பு குறித்து இழப்பு ஏற்பட்ட 72 மணி நேரத்திற்குள் விவசாயிகள் உரிய புகைப்பட ஆதாரத்துடன் பயிர் காப்பீட்டு செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் வேளாண் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த புதிய நடைமுறை 2026 கரீஃப் பருவம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் இன்று பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் வங்கி, நிதி மற்றும் காப்பீட்டுத்துறை நிபுணர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இக்கூட்டத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, பொருளாதார விவகாரங்களுக்கான செயலர், தலைமை பொருளாதார ஆலோசகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தியின் நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, அக்கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஜான்சி ராணி லட்சுமிபாயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்டத்தில் ராணி லட்சுமிபாய் வீரம் மற்றும் துணிச்சலுடன் போரிட்டது நாட்டு மக்களின் இதயங்களில் என்றும் நிலைத்து நிற்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தாய்நாட்டை பாதுகாப்பதற்கான அவரது தியாகம் மற்றும் போராட்ட குணத்திற்கு நாடு எப்போதும் நன்றிக்கடன் பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், 1857 நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தில் ராணி லட்சுமிபாயின் பங்களிப்பு என்றும் நினைவுகூரத்தக்கது என்று கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தலைசிறந்த சுதந்திர போராட்ட வீராங்கனையான ராணி லட்சுமிபாயின் வீர வரலாறு இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் ஊக்கமளிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-லிருந்து 5%-ஆக குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5%-ஆக குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
விண்வெளி தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் முதலீடுகளுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய அவர், அரசு மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் நாட்டின் எதிர்கால விண்வெளி பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சூழலை உருவாக்கியிருப்பதாக தெரிவித்தார். புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பது நாட்டின் அறிவியல் திறனை மேம்படுத்துவதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளித்துறையின் பயன்பாடுகள் வாழ்க்கையை எளிதாக்க உதவியிருப்பதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். காசநோய் தடுப்பு பணியில் இந்தியா அடைந்துள்ள முன்னேற்றத்திற்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், காசநோயால் ஏற்படும் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் 27 லட்சம் பேர் காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் அரசின் நடவடிக்கைகள் மூலம் உயிரிழப்புகள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எத்தியோப்பியாவில் மர்புக் வைரஸ் பரவி வரும் நிலையில் தெற்கு சூடான் அரசு எல்லைப் பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெற்கு சூடானின் சுகாதார அமைச்சர் சாரா கிளிட்டோரியல் தெரிவித்துள்ளார். கடுமையான ரத்தப்போக்கை ஏற்படுத்தும் மர்புக் வைரஸினால் சூடானில் இதுவரை யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஆந்திரப்பிரதேசத்தில் மாவோயிஸ்டுகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே இன்று ஏற்பட்ட மோதலில் 7 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். முன்னதாக மாரேடுமிலி வனப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் தேடப்பட்டு வந்த மத்வி ஹித்மா உள்ளிட்ட முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் கொல்லப்பட்டனர். சத்தீஸ்கர் மற்றும் தெலங்கானாவில் இருந்து மாவோயிஸ்டுகள் ஆந்திராவிற்குள் நுழைய முயற்சிப்பதாக கிடைத்த உளவு தகவலின் பேரில் நேற்று ஒரே நாளில் 50 மாவோயிஸ்டுகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதிக அளவிலான மாவோயிஸ்ட் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது ஆந்திரப்பிரதேச காவல்துறைக்கு கிடைத்த பெரிய வெற்றி என்று உளவுத்துறை கூடுதல் டிஜிபி மகேஷ் சந்திர லதா கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிட்னியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 19-21, 21-15 என்ற செட் கணக்கில் தைவானின் சியா ஹவோ லீயை வென்றார். தருண் மணைப்பள்ளி, ஹெச் எஸ் பிரணாய், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டெஃபிலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 4 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச பாரா சேலஞ்சர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கோவையில் நடைபெறும் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 9 கோடி விவசாயிகளுக்கு 18,000 கோடி ரூபாயை பிரதமர் விடுவிக்க உள்ளார். ஜான்சிராணி லட்சுமிபாயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். விண்வெளி தொழில்நுட்ப முதலீடுகளுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். காசநோய் தடுப்பு பணியில் இந்தியா அடைந்துள்ள முன்னேற்றத்திற்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.